ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு மந்திரி சருக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
வேகமாக நடந்து செல்கின்ற பரி கொண்டிட அந்த குதிரைகளை கொல்ல நற்பயணத்தை முயன்றனர். பெரிய ஒரு பயணத்திற்கு ஏற்பாடு செய்தார். நன்று பெரிதாகும், நீண்ட ஒரு பயணம். மதுரையிலிருந்து அந்த சோழநாட்டு கடற்கரை என்று இவர் சொல்கின்றாரே, அந்த இடத்திற்கு நீண்ட தொலைவு இருக்கின்றது. ஆகவே நீண்ட பயணத்திற்கு தயார் செய்கின்றார் நம்முடைய குருநாதர். அப்ப அடுத்த பாட்டில் சொல்றார், பாண்டியன் போய் குதிரை வாங்கிட்டு அதை ஏன் இவற்ற சொன்னா தெரியுமா? குதிரை வாங்க போன இவர் குருநாதனை பெறப்போகின்றார். இவருடைய இவருக்கு பதிகின்ற சக்தி தான் அந்த பாண்டியனை இந்த வேலையை இவற்ற கொடுக்க முடியாது பண்ணது. எந்த ஒரு சக்தி என்றால் திருவருள். திருவருள் என்ன பண்ணிச்சு, இன்னொருத்திட்ட அந்த வேலையை கொடுத்துருந்தா ஒழுங்காக குதிரையை மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பான், பிரச்சனையே இருக்காது. நாமெல்லாம் இவ்வளவு பெரிய புராணத்தை படிக்க வேணாம், ஒழுங்கா போய் குதிரையை வாங்கிட்டு வந்திருப்பான். இன்னொரு மந்திரிட்ட கொடுத்துருந்தா, நம்ம குருநாதன் கொடுத்ததுனால குதிரை ஒண்ணுமே வரல. அப்படி பொறுப்பா இவர் செய்வார் நம்பி அவன் கொடுத்துட்டானே, அப்ப அவனா செய்யல, திருவுருளே செஞ்சது. இப்ப திருவுருள் செய்ததுனால அந்த திருவுருளை போன்று இருக்கின்றான் பாண்டியன். அதனால்தான் பின்னால் பாண்டியன் தன்னை சிறைப்பிடுத்தி கையிலும் காலிலும் விலங்கிட்டு அந்த நீரில்லாத வைகையிலே சுடுகின்ற மணலிலே கவிழ வைத்து முதுகிலே பாறைகளை ஏற்றி சாட்டையினால் அடித்து, ஐயரே கொடுத்த காசெல்லாம் திருப்பி பைசா சுத்தமா வரலன்னா இப்படிதான் டெய்லி அடி வாங்கணும் அப்படின்னு தண்டலார்களை கொண்டு அடித்தார்கள். எந்த மதுரையிலே மிகுந்த மதிப்போடு அவர் குதிரை மீது ஏறி சென்றாரோ, பல்லக்கிலே சென்றாரோ, அதே மதுரையில அவமானப்பட்டார். ரெண்டே சமமா பாவித்தார், அதுக்காக வருத்தப்படல என்று பார்க்கின்றோம். அப்ப அவ்வாறு அவன் பாண்டியன் அவரை நன்றாக ஒருத்தான் ஒருத்த பிறகும் பாண்டியன் மீது சிறிதாவது வருத்தம் கொண்டாரா? எங்கேயாவது திருவாசகத்திலேயோ திருக்கோவையாரிலேயோ ஓரிடத்திலேயாவது இந்த பாண்டியன் கொடுங்கோல் மன்னன், மோசக்காரன், சரியான அறிவில்லாதவன், ஒண்ணு கிடக்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறவன், அவனுக்கு நான் உண்மையா இருந்தேன் ஆனா என்ன அடிச்சான் அப்படின்னு சொல்லிருக்காரா? 658 பாட்டு திருவாசகம், 400 பாட்டு திருக்கோவையார். இதுல சில இடங்கள்ல பாண்டியர் வரார், வருகின்ற இடங்கள் எல்லாம் பாண்டியனை உயர்வாக கூறுவாரே தவிர ஒரு இடத்துல கூட அத்தனை அடி வாங்கிட்டு அவனை பத்தி திட்டல. என்ன காரணம்னா, சிவஞானத்தை பெற்ற நம்முடைய குருநாதருக்கு பாண்டிய மன்னனிடம் செய்த தொண்டின் காரணமாகத்தான் இறைவர்களை பெற்றோம் என்ற உறுதிப்பாடு தெளிவு இருந்தது. இவன்ட்ட வேலை பார்த்ததுனால்தான் சாமி கிடைச்சிருக்கிறாரு, பிறவி இல்லாத பெருவாழ்வு கிடைத்தது. ஆகவே இந்த பாண்டிய மன்னனே நமக்கு திருவுருளாக இருந்திருக்கிறான் என்று குருநாதர் உணர்ந்திருக்கிறார். அதைத்தான் இங்க நம்முடைய கடவுள் மாமுனிவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, போய் குதிரை வாங்கிட்டு வானு இவற்ற அந்த பொண்ணை கொடுத்த காரணத்தினாலேயே அவன் சொன்னது போய் குதிரை வாங்கிட்டு வான் தான், ஆனா அதனுடைய உண்மை பொருள் எப்படி விளைந்ததுன்னா, குதிரை வாங்க இருக்கிற பொண்ணை எடுத்துட்டு போய் குரு தட்சிணையா கொடுத்து மேலான ஞானத்தை வாங்கிட்டு வா என்று சொல்வது போல் அமைந்து விட்டது. ஒருவன் தனக்கு கல்வி கற்பிக்கின்ற ஆசானுக்கு சிறிதாவது தட்சிணை தராமல் அந்த கல்வியினை கற்க கூடாது. அப்ப ஞானத்திலே மிக உயர்ந்த ஞானம் பிறவினை அறுக்கின்ற ஞானம். அந்த ஞானத்தை கொடுக்கின்ற ஒரு குருநாதனுக்கு நம்ம உடம்பையே செருப்பா தச்சு போடலாம், உயிரையே அவருக்கு தியாகம் பண்ணலாம். அவருக்கு கொடுக்கிற தட்சிணைக்கு ஒரு லிமிட் இருக்கா? சிவஞானத்தை வழங்குகின்ற குருநாதனுக்கு கொடுக்கிற தட்சிணை இத்தனை 1000 கொடுக்கலாம், இத்தனை பவுன் கொடுக்கலாம், ஒரு லிமிட் இருக்கா? கையில என்ன இருக்கோ அதை கொடுத்துடணும், மீதி வச்சுக்காம. 80 அந்த 49 கோடி பொண்ணே அவர் கையில கொடுத்தாரு. அப்ப அந்த 49 பொண்ணு யாருடைய பொண்ணு? பாண்டியனுடைய பொண்ணு. இப்ப தன் கையில இருந்த அத்துணை பொண்ணையும் குருநாதன் கொடுத்ததுனால நம்முடைய குருநாதன் மேலான ஞானத்தை பெற்றார். அப்படி கொடுக்கப்பட்ட பொன் பாண்டியன் அறவழியிலே ஈட்டிய பொன் என்பதனால, அது பாண்டியனுடைய பொன் என்பதனால பாண்டியனும் திருவடி பற்றினை பெற்றான். இதான் தன் கையில இருக்கிற காசை பாக்கி வச்சுக்காம கரவின்றி இந்த குருநாதருக்கு கொஞ்சம் கொடுப்போம், மீதியை வச்சுக்கிட்டு குதிரை வாங்கலாம், அல்லது மீதியை வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம், திட்டம் போடலாம் இல்லையா? அப்படி போடாம சில குழந்தைகளுக்கு கையை காமி என்ன இருக்குன்னு காமிச்சா கையை விரிச்சு காமிச்சிடும், அதுல 4 சாக்லேட் இருந்தா 4 சாக்லேட்டும் கீழே விழுந்துரும். புத்திசாலியா இருக்கிற குழந்தை என்ன பண்ணும், டிராயர்ல இந்த பக்கம் ஒரு சாக்லேட், கிட்காட்டு இந்த பக்கம் ஒரு 5 வச்சுக்கிட்டு அதுல 50 ஒரு எக்லேசம் மட்டும் கையில வச்சுட்டு காட்டும். ஆனா குருநாதர் என்ன பண்றாரு, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டாரு. அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, முழுவதும் கொடுத்தார். இவர் தன்னிடம் இருப்பதை முழுவதும் கொடுத்த காரணத்தினாலே பெருமானை முழுவதும் பெற்றார். அப்படி கொடுக்கப்பட்ட பொருள் பாண்டியன் பொருள் என்பதனால பாண்டியன் நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருணினை போற்றி. உடம்பிலிருந்து பிரிந்த ஒரு உயிர் நரகத்திற்கு போகணும், அல்லது சொர்க்கத்திற்கு போகணும், அல்லது மீண்டும் பூமிக்கு வரணும், இந்த 3 இடத்துக்கும் போகாமல் அரிமர்த்தன பாண்டியனுடைய உயிர் பெருமானுடைய திருவடியிலே ஒடுங்கிற்று. நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை. இது குருநாதர் வாழ்கின்ற ஜீவித காலத்திலேயே, அவர் உடம்பிலே உயிரோடு வாழ்கின்ற காலத்திலே அரிமர்தல பாண்டியன் பெருமானுடைய திருவடியை பெற்றான், அதை ரெக்கார்ட் பண்றார். அவன் என்ன அடிச்சான்னு சொல்லல என்று பார்க்கணும். அவன் சாமியே அடிச்சான், சாமியா ஒரு அடி அடிச்சதையே சாமி அடிச்சான்னு சொல்றாரு. அப்படி அடிச்ச பொழுதும் பெருமான் அவனை, தன்னை அடிப்பதற்கு ஆள் இல்லை, இவன் கிட்டதான் நம்ம அடி வாங்கணும் என்று சொல்லி பெருமான் அவனை அடிக்கின்ற ஊழியத்தை பெற்றுக் கொண்டார். தொண்டு சாமி போய் பிரம்மாவை போய் பார்த்து என்ன அடினா பிரம்மா நடுங்கிடுவாரு, விஷ்ணுவை போய் என்ன ஒரு கிள்ளு கிள்ளுனா விஷ்ணு நடுங்கி ஓடிடுவாரு. பிரம்ம விஷ்ணுக்களும் செய்வதற்கு அஞ்சுகின்ற காரியத்தை அரிமர்தல பாண்டியன் தான் செய்தான். சாமிக்கு வேண்டி இருந்தது, நம்மளை தான் அடிச்சா தேவலாமே நினைச்சாரு, இதை செய்யறதுக்கு யாருமே இல்லையே நினைச்சார். அப்ப அவர் விரும்பி செய்த காரணத்துல மோட்சத்தை கொடுத்துட்டார். தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட புண்பாடல் என்று பார்க்கின்றோம். அப்ப பாண்டியன் வந்து அருளுக்கு ஒரு முகவா வாயிலாக இருக்கின்றான், முகமனாக இருக்கின்றான். மெய்த்தவர் உற்ற பெருந்துரை வித்தகரை குறுகும்படி, மெய்த்தவர் உற்ற பெருந்துரை வித்தகர், வித்தகம் என்றால் ஞானம், வித்தகன் என்றால் குருநாதன், ஞானமே வடிவாகியவன், ஒளிசை மாறுடமாக இருக்கின்றவன் குருநாதன். பெருந்துரை குருநாதர், அந்த பெருந்துரை எப்படிப்பட்டது? மெய்த்தவர் உற்ற பெருந்துரை. இந்த பூமியிலே உண்மையான தவம் செய்யாதவனால திருப்பெருந்துறையில காலை வைக்க முடியாது. திருப்பெருந்துறையில இறங்கி தரிசனம் பண்ணணும்னா அதற்கு தவம் வேண்டும், தொடர்ந்து தரிசனம் பண்ணணும்னா தவம் வேண்டும், பெருந்தவம் வேண்டும், அங்கே இருந்து தரிசனம் பண்ணணும்னா மேலான தவம் வேண்டும். திருவாவூரே ஆதீனத்திலேயே ஒரு சன்னிதானம், திருப்பெருந்துறைக்கு வந்துட்டு அங்கேயே இருந்து குருநாதரையும் ஆத்மநாதரையும் வழிபட்டு கொண்டு இருந்தாராம். அவருக்கு அந்த ஊரை விட்டு வெளில வரத்துக்கே மனசு வரல. அப்ப எல்லா லெட்ஜர்ஸையும் கணக்கு புத்தகங்களையும் இங்க கொண்டு காட்ட வேண்டியிருக்கு. திருவாவூரத்துலேருந்து ஒவ்வொருத்தரையும் எல்லாரும் வண்டி வச்சுக்கிட்டு வந்து ஆபீசஸ் எல்லாம் வந்து இவருடைய உத்தரவு வாங்கிட்டு கழுத்து வாங்கிட்டு போக வேண்டியிருக்கு. அப்ப சொன்னாங்களாம், நீங்க ரொம்ப நாள் இங்க இருந்துட்டீங்க, நாங்க ஒவ்வொருத்தரையும் செலவு பண்ணிக்கிட்டு இங்க வந்து உங்கள்ட்ட கழுத்து வாங்க வேண்டியிருக்கு, நீங்க திரும்பவும் திருவாவூரத்துக்கு எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரு, நான் இனிமே எப்பவுமே திருவாவூரத்துக்கு வரமாட்டேன், இன்னொரு சன்னிதானம் உங்களுக்கு கிடைப்பாருன்ட்டு உடனே அப்பாயின்மெண்ட். அப்படிப்பட்ட ஊர் திருப்பெருந்துறை, அதுக்காக சொல்றேன். அப்படி ஒரு உயிர் சிந்தித்திருக்கிறது, திருப்பெருந்துறைக்கு வந்த பிறகு எங்கேயும் போக கூடாது, அது பெருந்துறை, அதான் மெய்த்தவர் உற்ற பெருந்துறை, உண்மையான தவம் கொண்டவர்களே வந்து சேர்கின்ற திருப்பெருந்துறை. அந்த திருப்பெருந்துறை வித்தகரை குறுகும்படி, அங்கிருக்கின்ற ஆன்மநாத சுவாமியை சென்று சேரும்படி, அவரை நெருங்கும்படி, இத்தகு நற்பொருள் கொண்டு நீர் இப்படி இருச்சலும் என்றனின், இந்த நல்ல பணத்தை கொண்டு நீங்கள் இவ்வாறு பயணம் செய்யுங்கள் என்று வழிகாட்டுகின்ற காரணத்தினாலே பாண்டியன் தானே சொன்னா, இந்த காசை எடுத்துட்டு போங்க, இப்படி போங்க, இந்த பல்லாக்கில் போங்க, வேண்டிய தொண்டர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். பெரிய பணத்தோடு போகும்போது செக்யூரிட்டி வேணும், படை வேணும். ஒரு பேங்க்ல இருந்து கேஷ் மூவ் ஆகுதுன்னா ஆயுதம் தாங்கிய காவலர்கள் ரெண்டு பேராவது வராங்க கூட. 49 கோடி பொண்ணு டிரான்ஸ்பர் ஆகுது மதுரையிலேருந்து திருப்பெருந்துருக்கு. இப்ப சைன்யத்தோட தான் போறாரு, இப்படி போங்க, இந்த வழியில போங்க, இந்த பொண்ணை எடுத்துக்கொண்டு போங்க என்று சொல்லி அனுப்புகின்றார். அப்படி குருநாதனிடத்திலே ஆற்றுப்படுத்துகின்ற காரணத்தினாலே குதிரை வாங்கிட்டுவான்னு சொன்னா கூட, அப்படி இவர் சொன்னாலும் இவர் எங்கு சென்றார்? திருப்பெருந்துறையிலே சென்று குருநாதன் திருவடியிலே சென்று சேர்ந்தார், மெஞ்ஞானத்தை பெற்றார். அப்படி ஆற்றுப்படுத்திய காரணத்தினாலே பாண்டியன் பாண்டியனாக இல்லை, திருவுருளாக இருந்தான். திருவுருள் தான் பாண்டியன் உருக்கொண்டது. அத்தகு புக்தி ஒழிந்து உயிர் அற்புத முக்தி பெறும்படி உயிர்த்துள்ள சக்தியுடன் பொறு ஒத்தனன், ஒத்தனன் உத்தம பஞ்சவன், உத்தம பஞ்சவன் சொன்னார். பஞ்சவன் என்றால் பாண்டியன், உத்தம பஞ்சவன் என்று சொன்னால் பாண்டியரிலேயே மிகச்சிறந்த பாண்டியன். அந்த அரிமர்தன பாண்டியனுக்கு முன்னாடியும் பாண்டியர்கள் உண்டு, அரிமர்தன பாண்டியனுக்கு பின்னும் பாண்டிய வம்சம் இருக்கு. ஆனால் இந்த பாண்டியனை உத்தம பஞ்சவன் சொல்றார். என்ன காரணம்னா, இவன் நம்முடைய குருநாதருடைய தொண்டினை பெற்றிருக்கிறான். உலகத்திலெல்லாம் யார் குருநாதரோ அவர், அந்த குருநாதர் இவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்திலே இருக்க இந்த மனிதரிலேயே மாணிக்கம் யாரு? கடவுள் தான் மனிதர்களை படைக்கின்றார். கடவுள் அருளை நம்பிதான் மனித வாழ்க்கையை நிகழ்கின்றது. சாமியுடைய அருள் இல்லாம நம்ம வாழ்க்கை நடக்குமா? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காது, விரும்பிய சாப்பாடு கிடைக்காது. விரும்பிய சாப்பாடு கிடைக்கணும், சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணும், எல்லாத்துக்குமே கடவுள் அருள் வேண்டியிருக்கு. அப்ப கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர் தான் கடவுளுக்கு தொண்டு செய்யணும். அப்பர் பெருமான் அதான் சொன்னார், நான் சொல்லி சாமி கேட்கணுமா, சாமி சொல்லி நான் கேட்கணுமா? சாமி சொல்லிதான் நான் கேட்கணும். நான் சொல்லி சாமி கேட்கிற மாதிரி 10 பாட்டு பாடி 11வது பாட்டில் நெருக்கி பெருமானை வற்புறுத்தி விட்டேனே என்று அழுத, அதுக்காக தான் சாமி திருவாய்மூருக்கு வான்னு சொன்னார். அப்படி உலகத்தையெல்லாம் தொண்டு கொள்கின்ற ஒரு கடவுள், உலகத்திலே ஒரு மனிதனுக்கு தொண்டு செய்திருக்குன்னு சொன்னா அந்த மனிதன் மனிதருள் மாணிக்கம். நம்ம குருநாதர் சொல்ல சொல்ல திருவாசகம் எழுதியிருக்கிறார், எல்லோரையும் தொண்டு கொள்கின்ற கடவுள், அந்த கடவுளை ஒரு மனிதன் தொண்டு கொண்டான், அவர் தான் திருவாதூர் அடிகள் என்பதனால் அவர் வந்து மனிதருள் மாணிக்கம். அந்த குருநாதர் இந்த பாண்டிய மன்னனுக்கு தொண்டு செஞ்சிருக்கிறார், அவன் உத்தம பஞ்சவன், பாண்டியருளே சிறந்தவன் என்று சொன்னார். அவன் அத்தகு புக்தி ஒழிந்து அத்த குபுக்தி, அதாவது எல்லா வினைகளுக்கும் காரணமாகின்ற குபுக்தி, அந்த குச்சிதமான புக்தி, குறுகிய அறிவு, அந்த அறிவு ஒழிந்து கண்டித்தமான ஞானம், ஏகதேச ஞானம் ஒழிந்து அற்புத முக்தி பெறும்படி. அற்புதம் என்றால் ஒண்டர்ஃபுல், முன்பு அறியப்படாததான் ஒண்டர்ஃபுல், முன்பு அறியாத ஒன்றை தான் அதிசயமாக கருதுகின்றோம். கழியாத களி எனக்கே பெருமான் எதை அளிக்க வேண்டும்னா, இதுவரையிலும் யாரும் அடையாத இன்பத்தை எனக்கு இறைவன் வந்து காட்ட வேண்டும், அல்லது இதுவரையிலும் நான் துய்க்காத இன்பத்தை எனக்கு காட்ட வேண்டும், கழியாத களி எனக்கு அருள வேண்டும் என்று நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்றார். அதுதான் அற்புதம். அந்த அற்புதமான முக்தியை பெறும்படியாக உய்துள சக்தி, சக்தி என்பது சக்தி நிபாதம், அந்த திருவருள் அதனுடன் பொறு ஒத்தனன் அதற்கு சமமாக இருந்தான். இந்த பாண்டிய மன்னன் நம்முடைய குருநாதரை செலுத்துகின்ற சக்தி நிபாதம் போலவே செயல்பட்டான். குதிரையை வாங்கிட்டுவான்னு சொன்னது காரணத்தினால மன்னன் சொன்னான் என்று கருதக்கூடாது, அருளே அங்கனம் சொன்னது என்ற பொருளிலே வருகின்றது. அடுத்த பாடல், பற்றிலர் பெற்ற சிவன் கழல் பற்றினரை. இந்த உலகத்திலே பெருமானுடைய திருவிடையை யார் பற்றியிருக்கின்றார்கள் என்று கேட்டால், இந்த உலக பற்றுக்களை அறுத்தவர்கள் பற்றியிருக்கின்றார்கள். எத்தனை பேர் கோயிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் உடைச்சாலும் அவர்கள்லாம் பெருமானை பற்றியிருக்கிறார்கள் சொல்ல முடியாது. மனைவிக்காகவும் மக்களுக்காகவும் உலகியல் இன்பங்களுக்காகவும் துன்பங்களை தவிர்ப்பதற்காகவும் கடவுளை வழிபடுகின்றவர்கள்லாம் பெருமானை பற்றியுள்ளவர்கள் அல்லர். பெருமான் எப்படிப்பட்டவன், பற்றற்றார் சேர் பழம்பதியை. அப்புறம் பெருமான் உலகிலே அகப்புற பற்றுக்களை அறுத்தவர்கள் தான் நடராஜ பெருமானை சென்றடைவார்கள். அப்படிப்பட்ட தலைவன் உலகத்திலே புறப்பற்றினை ஒழித்த புறச்சமயத்தார்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து நம்ம குருநாதர் சொல்றாரு, புறப்பற்றினை ஆராய்ச்சினால் ஒழிக்கலாம். உலகம் நிலையில்லாதது, செல்வம் நிலையில்லாதது, இளமை நிலையில்லாதது, யாக்கை நிலையில்லாதது, வாழ்வு நிலையில்லாது. நேற்றைக்கு போல இன்றைக்கு வாழ்வு கிடையாது. நேற்றைக்கு மன்னன், இன்றைக்கு கைதி. உலகெங்கும் அரசியல் அப்படிதான் இருக்கு. நேற்றைக்கு ஒரு மன்னன், இன்றைக்கு கைதி. வெளிநாடுகள் தோறும் அப்படிதான் இருக்கு. ஒன்றலா உயிர் வாழ்க்கைன்னு சுந்தரமணி சுவாமி சொல்றார். ஒன்றலா உயிர் வாழ்க்கையை நினைந்திட்டு உடல் தளர்ந்து அரு மாநிதி இயற்றி என்றும் வாழலாம் எமக்கென பேசும் இதுவும் பொய்யனவே நினைவனமே. நிறைய சம்பாதிச்சு வச்சு பல தலைமுறைக்கு சாப்பிடலாம், இந்த செல்வம் சாஸ்வதமா இருக்குன்னு நினைக்காத, எல்லாம் புஸ்வானமா பஞ்சு மிட்டாய் போல கரைஞ்சு போடும். ஒன்றலா உயிர் வாழ்க்கை, சிரமப்படாம வாழணும்னா அதுக்கு கடவுள் அருள் தேவை. இத வந்தி சொல்றா, எனக்கு என்ன வயசாச்சுன்னே தெரியாது. வந்தி, வந்தின்னு ஒரு கிழவி இருந்தா மதுரையில, அவ 100+, 10 வருஷம் முன்னாடி கேட்டபோது 102 வயசு சொன்னா, 10 வருஷம் அப்புறம் கேட்டபோது 103 சொல்ற, 10 வருஷம் ஓடினதே அவளுக்கு தெரியல. அப்படிப்பட்ட கிழவி, அவளுக்கு ஒரு பொறுப்பு வந்தது. இங்க பாரு, நீ இந்த கரையை அடைக்கணும்னு சொன்னா, அவ சொல்ற, இத்தனை நாள் வரையிலும் துன்பம் என்பதே அறியாது பிட்டு வித்துக்கிட்டு இருந்தேனா, இன்னைக்கு எனக்கு ஒரு கவலை வந்துருச்சு, வினை யாரை விட்டது. அப்ப உண்மையான வாழ்க்கை, இறைவனுடைய அருளினாலே வாழ்கின்ற வாழ்க்கை என்பது கல்வியையோ செல்வத்தையோ ஈவன் ஒழுக்கத்தையோ கூட சேர்த்து வைப்பதிலே இல்ல, இடும்பையின்றி வாழ்வதுதான். இடும்பையின்றி வாழ்வதற்கு இறைவன் அருள் வேண்டும். சிரமப்படாம வாழணும்னா கடவுள் அருள் வேண்டும், ஒரு சிரமம் இல்லாம வாழணும்னா. அப்படி 100 வயசு சிரமப்படாம வாழ்ந்த ஒரு கிழவிக்கே இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, 4 பேரை வரான் வாசலுக்கு வரான், நீ போய் அந்த மண் எடுத்து கொட்டி போனா அவள மண்ணை எப்படி தூக்குவ முடியுமா? அப்ப சொக்கநாதா, டெய்லி இந்த பிட்டை உனக்கு வித்துட்டு உனக்கு வந்து நேவேத்தியம் பண்ணிட்டு தானே வித்தேனா, எனக்கு யார் துணை இருக்காங்கன்னு கேட்ட உடனே சொக்கரே வந்துட்டார். அந்த பிட்டை வாங்கி சாப்பிட்டு சொல்றாரு, பாட்டி இந்த பிட்டெல்லாம் நீ மனுஷாளுக்கா விக்கிற, 10 பைசாக்கும் 20 பைசாக்குமா விக்கிற, இந்த பிட்டோட குவாலிட்டி எப்படிப்பட்டது தெரியுமா, இது இது இந்த சொக்கன்தான் சாப்பிடலாம், வேற யாரும் சாப்பிடக்கூடாது, அப்படிப்பட்ட டேஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படி இருக்கு, பிட்டோட சுவை எப்படி இருக்கு, சொக்கன் மட்டுமே நுகரம் வண்ணம் அந்த பிட்டு உயர்ந்த சுவையோடு இருக்கு. மனிதர் உண்ண தகாத பிட்டு இது, அதாவது உயர்ந்த பொருள் எதுவுமே மனிதன் வந்து நுகரத்தகாதது, கடவுள் நுகரத்தக்கதுங்கிற அந்த கொள்கை அன்பர்களுக்கு இருந்தது. அதிபத்தர் பொன்னாலாகிய நவமணி உறுப்பினாலாகிய ஒரு மீனை தொண்டர்கள் பிடித்து கரை சேர்த்ததை கண்டார். கண்டோடு நினைத்தாரா, இந்த மீன் மனிதனால் நுகரத்தகாது, இது பொன்னம்பல வணர்க்கே உரியது, அதனால இந்த மீனிடத்திலே ஏனைய மீனவர்களுக்கு ஆசை வருவதற்கு முன்பாக, ஆசை வந்துட்டுதுன்னா நேவேதத்தை ஒருத்தன் பார்த்துட்டான்னு அர்த்தம், ஒருத்தன் இது நல்லா இருக்குமே நினைச்சிட்டாலே சுவாமிக்கு நேவேதம் பண்ண முடியாது. அதனால்தான் ஜாகிரதையா என்ன பண்றாங்க, பெருமானுக்கு அன்றாடம் சமைக்கிற பரிஜாரகன் தான் அதை பார்ப்பான். என்ன, அவன் தாயை போன்றவன். ஒரு தாய் குழந்தைக்கென்று பருப்பு சாதம் கலக்கும் போது தான் உண்ணணுங்கிற எண்ணம் வராது. அதே போல பெருமானுக்கென்று அன்றாடம் சமைக்கின்ற பரிஜாரகனுக்கு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குமே தவிர அதை தான் சுவைக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. ஆகவே அவன் மட்டுமே பார்க்க முடியாத அந்த நைவேத்தியம் சாமிக்கு போய் சேருது. அப்ப ஏனையோர்கள் அந்த மீனை பார்த்து விட்டால் அவர்களுக்கு ஆசை உண்டாகிவிடும், அப்ப பெருமானுக்கு உரியது அல்லாதாகிவிடும் என்று கருதி அந்த மீனை என்ன பண்ணாரு, யார் கண்ணிலையும் தெரியாம அதை மட்டும் நல்ல பலங்கொண்ட மட்டும் தோள்களாலே சுற்றி சுழற்றி நடுக்கடலில் வீசினாராம். நீ சிதம்பரத்துக்கு போய் சேரு, நாகப்பட்டினத்திலிருந்து சிதம்பரத்துக்கு போய் சேரு என்று அதிபத்தை அந்த மீனை தூக்கி வீசி எறிந்தார். அதே போல புறப்பற்றினை அறவே ஒழிக்க வேண்டும். இந்த புறப்பற்றினை ஒழிப்பதற்கு சிந்தித்தால் போதும், இறைவன் அருள் வேண்டும். ஆனால் சிந்தித்து புறப்பற்றினை ஒழித்தவர்கள் கூட அகப்பற்றினை ஒழிக்க முடியாது. அப்ப அகப்பற்று என்பது என்ன என்றால், தான் அல்லாத ஒன்றை தான் என்று கருதுவது அகப்பற்று, தனக்கு உரியதல்லாத ஒன்றை தனக்கு உரியது என்று கருதுவது புறப்பற்று. புறப்பற்றினை ஒழித்த புறச்சமைகள் கூட அகப்பற்றினை ஒழிக்க வழியில்லாது இருப்பார்கள். அகப்பற்றினை ஒழிப்பதற்கு அவர்கள் திருப்பெருந்தறி குருநாதனுடைய அருளை பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற கருத்தை திருவாசன் சொல்லுது. உயிருண்ணிப்பத்துல ஒரு பாட்டு சொல்றார், பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோமெனில் கெடுவீர் ஓடிவம் மின். பற்றாங்கவை அற்றீர், அவை என்று பன்மையிலே சொல்வதனால அது புறப்பற்று. என்ன புறப்பற்று? பல பொருள்கள் மாற்றி விளையும், பல பொருள்கள் மாற்றி விளைவதனால அது பல பற்று என்று உபசரிக்கப்படும். பெண் மீது ஆசை, மண் மீது ஆசை, பொன் மீது ஆசை, மகன் மீது ஆசை, பதவி மீது ஆசை என்று பொருளை பொருள் மீது நிகழ்கின்ற ஆசை புறப்பற்று என்பதனால அது அவை என்று பன்மையாக சொல்லப்படும். ஆனால் அகப்பற்று என்பது ஒன்றுதான், தன் மீது உள்ள பற்று. அது எப்பொழுது நீங்கும்? தன்னை விட இனிய ஒரு பொருளை கண்டால் ஒழிய தன் மீது இருக்கின்ற பற்று நீங்காது. உயிருக்கு உயிராக இருக்கின்ற ஒரு பொருள், என்னெஞ்சே உன்னில் இனியான் கண்டாய், மனமே நீ எனக்கு இனியவன் தான், ஆனா உன்னை விட எனக்கு விருப்பமானவன், நீ தப்பு பண்ணினாலும் அவன் தப்பு பண்ண மாட்டான், உனக்கு கூட எனக்கு எது நல்லதுன்னு தெரியாது அவனுக்கு எது நல்லதுன்னு தெரியும். வேண்டத்தக்கது அறிகின்ற ஒரு பொருள், அவன் வேண்ட முழுதும் தருகின்ற பொருளா இருந்தா கூட அவன் வேண்டுவதை நான் வேண்டினால் உயலாம், நான் வேண்டுவதை அவரிடம் கேட்டு பெற்றால் உய முடியாது. அதனால கவிஞர்கள் எப்படி பாடியிருக்கிறாங்கன்னா, நினைப்பதெல்லாம் நடவாவண்ணம் நீ அருள் புரிவாய் தின்னம். சாமி நான் நினைச்சா அதை நடக்கவே கூடாது அப்படி அனுகிரகம் பண்ணிக்க, எனக்கு எங்க போனாலும் தோல்வி ஏற்பட வேண்டும், எனக்கு எங்க போனாலும் அடி வர வேண்டும், கடைசியில எது நிக்குதோ அது நீ விரும்பி கொடுத்தது அதை கொண்டு நான் பழிச்சுக்கணும். நினைப்பதெல்லாம் நடவாவண்ணம் நீ அருள் புரிவாய் தின்னம், ஞானிகளுடைய கொள்கை. ஏன்னா வேண்டத்தக்கது அறிந்த பொருள் அது நம்மினும் நமக்கு இனிய பொருள் என்ற ஞானம், கடவுளை குருமுகமாக கடவுளுக்கு ஒரு அறிமுகம் வேண்டுமே, கடவுளை அறிந்தவன் தானே கடவுளை அறிமுகப்படுத்த முடியும். பற்றி எறிகின்ற ஒரு விளக்குத்தான் ஒரு திரிக்கு சுடரினை தர முடியும், ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது. மெய்ஞானத்தை பெற்றவன் தான் மெய்ஞானத்தை தர முடியும். ஆகவே கடவுளை குருநாதன் தான் காட்ட முடியும். அப்ப குருவள் மூலம் திருவுருளை பெற்றவனுக்கு தான் அகப்பற்று நீங்கும். அதனால சொல்றார், பற்றாங்கவை அற்றீர் புறப்பற்றுக்கள் பலவற்றையும் ஒழித்த பெருமக்களே நீங்கள் பாதி கிடறு தாண்டி இருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு ஆபத்து தான் விளையும். பற்றாங்கவை அற்றீர், பற்றும் பற்றாங்கது பற்றி, இந்த உலகத்திலே பற்ற வேண்டிய ஒரு பற்று இருக்கின்றது, அது எம்பெருமானுடைய திருவடி என்ற பற்று. பெருமானுடைய திருவடியை பற்றாமல் இந்த வாழ்க்கை பயணம் இனிதே நிறைவுறாது. பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோம் எனில் கெடுவீர். சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்களே, கெட்டு போறவங்களே, பாவி தொழும்பர்கள், வாழ்க்கை வீணடிக்கின்ற பெருமக்களே, பற்றுகின்ற பற்றினை பற்ற வேண்டும். பற்றுகின்ற பற்றினை பற்றாத வழி நீங்கள் எத்தனை பற்றினை ஒழித்தாலும் பிரயோஜனம் இல்லை. பரமஹம்சர் வந்து சொன்னானா, பரமஹம்சர் ஒரு கதை சொல்றாரு. ஒருவன் சொன்னா, நான் பற்றுக்களை சிறிது சிறிதாக ஒழித்த கடவுளை அடைய போகின்றேன், பத்து பொண்டாட்டியில ரெண்டு பொண்டாட்டியை விட்டுட்டேன் அப்படின்னா, பத்து பொண்டாட்டியில ரெண்டு பொண்டாட்டியை விட்டுட்டேன். பரமசர் சொல்றாரு, அந்த நிலையில இருப்பவர்களால கடவுளை என்றைக்கு அடைய முடியாது, அந்த ரெண்டு பொண்டாட்டி திடீர்னு நாலு பொண்டாட்டி ஆயிடுவா, அப்புறம் அதிகரிச்சிடும். விட்டா ஒட்டு மொத்தமா விடணும், ஒட்டு மொத்தமா விடுவதற்கு பிடிக்க வேண்டியதை பிடிக்கணும், பிடிக்க வேண்டியதை பிடிக்காதவனால ஒட்டு மொத்தமா உலகத்தை விட முடியாது. ஆகவே பற்றுகின்ற பற்றினை பற்றாத வழி இந்த பற்றுகளை பீஸ்மீலா விட்டவனுக்கெல்லாம் தோல்விதான் ஏற்படும். அப்புறம் என்ன ஆவாம், ஒரு அவசரத்துக்கு பழைய குருடி கதவை திரடி என்று பார்க்கின்றோம். அதை சொல்றார், நற்றாம் கதி அடைவோமெனில் கெடுவீர் ஓடிவம்மின். வந்து என்ன செய்யணும், போய் நேரா கடவுளை பிடிச்சிடறேன், ஏய் சும்மா இருடா, நேர போய் கடவுளை பிடிச்சிட போறியா நீ, பற்ற வேண்டிய கடவுளை பற்றுகின்ற வழி என்ன தெரியுமா, நேர போய் கடவுளை பிடிக்கிறேன்னு நினைச்சாலே வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடும், நினைத்தது நடக்காது. என்ன பண்ணணும், அந்த கடவுளை பிடித்திருக்கிறான் அவன் தான், அவனை முதல்ல பிடி. கடவுளை பிடித்தவனை நீ பிடித்துக் கொண்டால்தான் அந்த கடவுளை பிடிக்க முடியும். தெற்றால் சடை முடியான் மண்ணு திருப்பெருந்துறை இறை சீர் கற்று அங்கவன் கழல் பேணினருடும் கூடுமின் கலந்தே. அந்த திருப்பெருந்துறை பெருமானுடைய திருவிடையை பற்றி அறிந்து, கற்றி என்றால் பற்றி அறிந்து, அவன் கழல் பேணினர். அந்த திருப்பெருந்துறை பெருமானுடைய திருவிடிக்கு தொண்டு செய்கின்றார்களே மெய்யடியார்கள், அவர்களை முதல்ல போய் பிடிச்சுக்க. எம்பெருமானை நேரடியா பிடித்துக் கொள்ள முடியாது, எம்பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற அடியார்களை முதலில் பிடித்துக்கொள். அதனால்தான் அம்பி ஆரூரர் தொடர்ந்து தன்னுடைய பாடல்களிலே தன்னை அடித்தொண்டன் என்று சொல்லுவார். தொண்டன் சொல்ல மாட்டார், தொண்டன் என்றால் கடவுளுக்கு தொண்டன், அடித்தொண்டன் என்றால் கடவுளுடைய அடியார்களுக்கு தொண்டன். கடவுளுடைய அடியார்களுக்கு தொண்டன் என்பவன் கடவுளை உறுதியாக பெறுவான். கடவுளுக்கு தொண்டன் என்பவன் சமயத்தில் அவனுக்கு சலிப்பு ஏற்படும். இந்த கடவுளுக்கு நான் இத்தனை நேரம் இத்தனை காலம் ஊழியம் செய்திருக்கிறேன், இந்த கடவுளுக்கு கருணையே இல்லை, கடைசியில எனக்கு சீட்டு கொடுக்காம இன்னத்துல சீட்டு கொடுத்துட்டார், இனிமே இந்த கோயிலுக்கு நான் போகமாட்டேன். கடவுளை நேரடியாக வழிபடுவர்களுடைய பக்தி அப்படித்தான் இருக்கும். ஆனால் கடவுளுக்கு தொண்டுபிடிக்கின்ற அடையாளர்களை வணங்கி வழிபடுவர்களுடைய பக்தி உறுதிப்பாடாக என்று அதை இங்க சொல்றார். அந்த திருவாசத்தை மனத்தில் வச்சுக்கிட்டு பாடுறார். பற்றிலர் பெற்ற சிவன்கழல் பற்றினரை, இந்த உலகத்திலே பற்றுக்களை மொத்தமாக அறுத்தவர்கள் எந்த பெருமானுடைய திருவிடையை பற்றியிருக்கின்றார்களோ அந்த பெருமானுடைய திருவிடையை நம்முடைய குருநாதர் பற்றி கொண்டிருக்கிறார். அந்த குருநாதரை கலை வன்தமிழ் உற்ற மலைக்கிரை வந்தனை ஒக்க, நல்ல கலை வளப்பம் கொண்ட வளப்பமான தமிழ், அந்த தமிழினை உற்ற மலைக்கு, அந்த தமிழினை கருதி தெற்கே இருக்கின்ற புதிய மலையிலே வந்து சேர்ந்திருக்கின்ற அந்த புதிய மலைக்கு இறைவன் யாரு? அகத்திய மாமுனிவன். ஒக்க மதித்து அகத்திய முனிவன் என்று இவனை மதிக்கின்றார்கள் சேரனும் சோழனும். இதுல இதெல்லாம் வந்து உயர்வு நிகழ்ச்சியாக கற்பனையா இந்த புராணத்துல வருது. நம்ம குருநாதர் பயணம் மேற்கொள்கின்றார். குருநாதரை பாண்டிய மன்னன் வந்து தன்னை போலவே கருதுகின்றான் என்பதனால பாண்டிய மன்னருக்கு அடங்கி வாழ்கின்ற சேரனும் சோழனும் நம்ம குருநாதருக்கு தங்களுடைய படைகளை எல்லாம் தொண்டு செய்வதற்கு அனுப்புகிறார்கள் அப்படின்னு இந்த புரைந்துரையாக இந்த பதிகத்தில் சொல்றார். சொல்லும் பொழுது சேர மன்னனும் சோழ மன்னனும் அகத்திய முனிவரை போலவே நம்முடைய குருநாதரை கருதினார்கள். இதெல்லாம் திருவிழா பண்ண கருத்து. திருவிழா பண்ணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சோமவார விரதத்தை அகத்திய முனிவர் மூவேந்தர்களும் உபதேசித்தார். ஆகவே மூவேந்தர்களுக்கும் யார் குருநாதர்? அகத்திய மாமுனிவர். இப்பொழுது பாண்டிய மன்னனுக்கு மந்திரியா இருக்கின்ற ஒருவரை சேரனும் சோழனும் மதித்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பாண்டியனுக்கு மந்திரி என்ற குறுகிய எண்ணத்திலே மதிக்க மாட்டார்கள். அவருடைய கல்வி கேள்வி ஒழுக்கங்களினாலே அவர் அகத்திய மாமுனிவரை போல கருதத்தக்கவர் என்ற காரணத்தினாலே அவருக்கு பாண்டியனுக்கு மந்திரியா இருந்தாலும் கூட அவர் தகுதி வாய்ந்தவர், அவர் அகத்திய முனிவரை போல மதித்து ஒழுக வேண்டும் என்று சேர மன்னனும் சோழ மன்னனும் தங்கள் படைகளையும் துணை செய்வதற்கு அனுப்பினார்கள் என்று சொல்றார். ஒக்க மதித்து அருள் கொண்டலை, அருள் கொண்டல்னு நம்முடைய குருநாதர் சொல்றார். அருள் மேகம், கருணை மேகம் வந்த நம்முடைய குருநாதருக்கு வில் துவசத்தன், துவசம் துவஜம் என்றால் கொடி, வில்லினை தன் கொடியிலே கொண்டவன், வில் துவசத்தன் நெடும்படை மிக்க புலி கொடியன் படை, பெருமை வாய்ந்த புலியினை தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற அந்த சோழமனுடைய படையும், வில்லினை தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற அந்த சேரமனுடைய படையும் துணை செய்ய வந்தன. அதுல மிக்க புலின்னு சொல்றார், மேன்மை பொருந்திய புலின்னு சொல்றார். ஏன்னா சேரன் தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற வில்லு அவன் போரிடுவதற்கு பயன்படுத்துகின்ற, அவன் வெற்றிக்கு துணை செய்கின்ற ஒரு வில். பாண்டியன் தன்னுடைய கொடியில் எழுதியிருக்கின்ற மீன் அந்த பாண்டிய நாட்டினுடைய நீர்நிலைகளிலே துள்ளி திரிகின்ற மீன், அல்லது அந்த மீனை போன்ற கண்ணினை கொண்ட அந்த அங்கையற்கண் அம்மை, அந்த அம்மையினுடைய கண்ணை நமக்கு நினைவூட்டுகின்ற ஒரு மீன் வச்சுக்கலாம். ஆனால் சோழன் தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற புலி அது காட்டிலே திரிகின்ற ஒரு வேட்டை புலி அல்ல, அது தில்லையிலே அம்பலவாணரை பக்தி செய்து உலகத்திற்கு வெளிக்கொணர்ந்த அன்பு நெறிக்கே வழிகாட்டியா இருக்கின்ற புலிக்கால் முனிவர் என்ற புலி. சோழ மன்னர்களுக்கு மார்க்கதரிசி குருநாதன் யாருன்னா வியாக்கிரபாத முனிவர். ஆகவே அந்த புலிக்கால் முனிவரையே கருதி தங்கள் குருநாதனையே அந்த கொடியில் எழுதினார்கள் யாரு? அதனால அந்த புலியினை மேன்மை பொருந்திய புலி, மிக்க புலி என்று சொல்றார். மிக்க புலிக்கொடையன் படை மற்றுள்ள கொற்றவர் தம்படை வர்க்கமும் முற்கொடு எழுந்தன. சேர சோழ பாண்டியருடைய அந்த மூவேதருடைய படைகளும் ஏனைய தேசத்து அரசருடைய படைகளும் நம்முடைய மந்திரியானவர் அந்த வடகிழக்கு கடற்கரையை நோக்கி பயணிக்கும் பொழுது அவர்கள் துணை செய்வதற்கு வந்து சேர்ந்தார்கள் என்று.